பிவிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 19.
எனதருமை அன்புள்ளங்களே, ஒரு கற்பனை காட்சியுடன் நம் தேடலை இன்று துவங்குவோம். கார் ஒன்று சாலையில் வேகமாக போய்க் கொண்டிருக்கிறது. கணவர் காரை ஓட்ட மனைவி அருகில் அமர்ந்துள்ளார். எதிர்பாராத வேளையில் விபத்து ஒன்று நிகழ்கின்றது. மனைவி ஒரு சில காயங்களோடு தப்பித்துக் கொள்கிறார். கணவரோ மிகுதியாக அடிபட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார். காரை விட்டு வெளியேறிய மனைவி சாய்ந்து கிடந்த காரை தன் முழு வலிமை கொண்டு இழுத்து நிமிர்த்தி உள்ளே மாட்டிக் கொண்டிருந்த தன் கணவரை வெளியே கொணர்ந்து அவசர உதவியை அழைத்து அவரை மருத்துவமனையில் சேர்த்து விடுகின்றார். ஒரு மணி நேரம் அவசர சிகிச்சை அறைக்கு முன் தவமிருக்கின்றார் மனைவி. ஒரு மணி நேரம் சென்று மருத்துவர் வெளியே வந்து கணவர் ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொண்டார் என்ற செய்தியை சொல்கின்றார். அதுவரை தனக்குள் தேக்கி வைத்திருந்த வலிமை வீரம் அனைத்தையும் அந்நொடியில் இழந்து மனைவி மயக்கமுற்று விழுகின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, இது ஒரு கற்பனை காட்சி என்றாலும் இதையொத்த நிகழ்வுகள் உலகில் அவ்வப்போது நிகழ்ந்த வண்ணம் உள்ளன என்பதை நாம் மறுக்க இயலாது. எதிர்பாராத வேளையில் ஒரு துயர நிகழ்வு நம்மை தாக்கும் போது அந்த நொடியில் அதை எதிர்கொள்ள நமக்குள் உருவாகும் வலிமை வீரம் மிக அதிகமாக இருக்கும். சிறிது நேரம் சென்று அல்லது சில நாட்கள் கழிந்து அத்துயர நிகழ்வின் விளைவுகளை நாம் சந்திக்கும் வேளையில் நமது வலிமையும் வீரமும் விடைபெற்று போய்விட வேதனையும் மனத்தளர்வும் நம்மை ஆக்கிரமித்து விடுகின்றன.
இதையொத்த ஒரு அனுபவம் ஆன்மீக நிலையிலும் நமக்கு உருவாவதை உணர முடியும். நமது நெருங்கிய உறவினர் ஒருவரை திடீரென இழக்கும் போது அது இறைவனின் திருவுளம் என்று சொல்லி அந்த நேரம் நாம் அமைதியடையக்கூடும். ஆனால் அந்த துயர நிகழ்வை தொடர்ந்து வரும் நாட்களில் நமது உறவினர் தங்கியிருந்த அறை, படுத்திருந்த கட்டில், அமர்ந்திருந்த நாற்காலி, பயன்படுத்திய உடைகள் ஆகியவற்றை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது நமக்குள் உருவாகும் வேதனை இறைவனின் திருவுளத்தை காண முடியாமல் நம்மை தவிக்க விடுகிறது. மனநலம் பற்றி அறிந்தவர்கள் இத்தகைய நிலையை காலம் தாழ்த்திய பதிலிருப்பு, டிலேய்டு ரெஸ்பான்ஸ் என்று அழைப்பது உண்டு.
அன்புள்ளங்களே, நாம் தேடல் பயணத்தை மேற்கொண்டுள்ள யோபின் வாழ்வில் இத்தகையதோர் அனுபவம் அவருக்கு உண்டானது. ஒரே நாளில் அவர் தன் உடைமைகள் அனைத்தையும் புதல்வர் புதல்வியரையும் இழந்தபோது ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவரது பெயர் போற்றப் பெறுக என்று அமைதியாக கூறினார். இன்னும் சில நாட்களில் அவர் தன் உடல் நலனை இழந்தபோதும் நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது என்று தெளிவாக கூறினார்.
இந்த அமைதியான தெளிவான மனநிலை அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. அவர் காலம் தாழ்த்திய வேதனையில் சிக்கி தவித்தார். தன்னை ஏன் இறைவன் இந்நிலைக்கு உள்ளாக்கினார் என்ற கேள்வி யோபை இடைவிடாமல் சித்திரவதை செய்தது. இந்த கேள்விக்கு யோபின் நண்பர்கள் மூவர் அவர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு பதிலை வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்லி வந்தனர். யோபு இறைவனுக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்க வேண்டும், எனவே கடவுள் அவரை துன்புறுத்துகிறார் என்பது ஒன்றே அந்த மூன்று நண்பர்களும் கூறிய ஒரே கருத்து.
கலங்காதே நெஞ்சமே, கர்த்தரும் கேடகம், எதிர்காலம் அவர் கையில், எதற்கும் நீ அஞ்சாதே. கலங்காதே நெஞ்சமே, கர்த்தரும் கேடகம்.
அன்பு நெஞ்சங்களே, கடவுள், நன்னெறி, பாவம், தண்டனை என்ற உண்மைகளை பற்றி யோபின் நண்பர்கள் கொண்டிருந்த கருத்துக்கள் காலத்தால் அழிக்க முடியாதபடி கல்லில் செதுக்கப்பட்ட கருத்துக்களாக இருந்தன. மனிதர்கள் துன்பப்படுவதற்கு ஒரே காரணம் அவர்கள் செய்த பாவத்திற்கு இறைவன் தரும் தண்டனை. இதற்கு எவ்வித விதிவிலக்கும் இருக்க முடியாது என்பது அவர்கள் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை.
அன்பு இதயங்களே, ஒரு கற்பனை காட்சியில் யோபின் நண்பர்களான எலிப்பாசு, பில்தாது, சோப்பார் மூவரையும் கல்வாரிக்கு அழைத்துச் செல்வோம். அங்கு சிலுவையில் இயேசு சித்திரவதைகளை அனுபவிக்கும் அந்த நேரத்தில் இந்த மூன்று நண்பர்களும் அங்கு இருக்க நேர்ந்தால் அவர்கள் இயேசுவையும் ஒரு பாவி என்று, குற்றவாளி என்று முத்திரை குத்தி இருப்பர். இயேசு தன் வாழ்வில் ஏதோ ஒரு குற்றம் செய்ததால்தான் அவர் இவ்வளவு துன்பங்களுக்கு உள்ளானார் என்று இவர்கள் மூவரும் தீர்ப்பு வழங்கியிருப்பர். அன்பு நெஞ்சங்களே, மாற்ற முடியாத அவர்கள் கருத்தை யோபு ஏற்றுக்கொள்ள மறுத்தபோது அவர்கள் அவரை தாக்கத் துவங்கினர். யோபின் நண்பர்கள் அவரை ஏன் இவ்வளவு கடுமையாக தாக்கி பேசினர் என்ற கேள்விக்கு விவிலிய பேராசிரியரான வில்லியம் பிரவுன் என்பவர் தான் எழுதிய கேரக்டர் இன் கிரைசிஸ் என்ற நூலில் அளித்துள்ள பதில் இதோ.
நண்பர்கள் கண்களில் யோபு மனித பிறவியைச் சேராத ஓர் அரக்கனாகத் தெரிந்தார். யோபின் வாழ்வும் குணங்களும் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த நன்னெறி மற்றும் இறையியல் கருத்துக்களுக்கு பொருந்தாமல் போயின. இவ்வளவு துன்பத்தின் நடுவிலும் தன்னை ஒரு குற்றவாளியான யோபு ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை
என்று பேராசிரியர் பிரவுன் அவர்கள் இந்த மூன்று நண்பர்களைப் பற்றி சொல்லும்போது, அந்த மூவரும் எப்படி தங்கள் கருத்துக்களால் சிறைப்பட்டிருந்தனர் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அன்பு இதயங்களே, துன்பத்தில் சிக்கியிருந்த யோபை காட்டிலும் மாற்ற முடியாத கருத்துக்களில் சிக்கி சிறைப்பட்டிருந்த மூன்று நண்பர்களை யோபு நூலின் ஆசிரியர் பரிதாபத்துக்கு உரியவர்களாக சித்தரிக்கின்றார். இந்த மூவரும் யோபு மீது மேற்கொண்ட முதல் சுற்று தாக்குதல்களுக்குப் பின் இரண்டாம் சுற்று தாக்குதல்கள் தொடர்ந்தன. யோபின் நண்பர் பில்தாது தன் இரண்டாவது சுற்று தாக்குதலை வெகு கடுமையாக துவக்குகின்றார்.
யோபு நூல் பிரிவு 18. எப்பொழுது உமது சூழ்ச்சியுள்ள சொற்பொழிவை முடிக்கப் போகின்றீர்? சிந்தித்துப் பாரும், பின்னர் நாம் பேசுவோம். மாக்களாக நாங்கள் கருதப்படுவது ஏன்? மதியினர்களோ நாங்கள் உம் கண்களுக்கு.
இவ்வாறு காரசாரமாக தன் தாக்குதலை துவக்கிய பில்தாது தொடர்ந்து தீயோர் அடையும் தவிர்க்க முடியாத முடிவை பற்றி 18 பிரிவில் விவரிக்கின்றார். தீயோரின் முடிவு என்று அவர் பொதுப்படையாக பேசினாலும் அவர் தொகுத்து வழங்கும் துன்பப்பட்டியல் யோபு அனுபவித்த கொடுமைகளை சுட்டிக்காட்டுகின்றது.
எப்பக்கமும் திகில் அவர்களை நடுங்க வைக்கும், கால் செல்லும் வழியில் துரத்தி விரட்டும்
என்று அவர் குத்தி காட்டுவது யோபு நூல் முதல் பிரிவில் வெவ்வேறு இடங்களிலிருந்து யோபின் பணியாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக கொண்டு வந்த அதிர்ச்சிகளை நினைவுறுத்துகின்றது.
நோய் அவர்களின் தோலை தின்னும், சாவின் தலைப்பேறு அவர்களின் உறுப்புக்களை விழுங்கும்
என்றும்,
அவர்களின் இனத்தாரிடையே அவர்களுக்கு வழிமரவும் வழி தோன்றலும் இல்லை, அவர்கள் வாழ்ந்த இடத்தில் அவர்கள் வழி எஞ்சினோர் யாரும் இல்லை
என்றும் பில்தாது சொல்வது யோபின் நோயையும் அவர் தன் பிள்ளைகளை இழந்ததையும் குத்தி காட்டுகின்றது. இரக்கமற்ற இந்த தாக்குதலுக்கு யோபு கூறும் பதிலுரையை நாம் அடுத்த தேடலில் சிந்திப்போம். என தருமை அன்புள்ளங்களே, இன்றைய தேடலின் இறுதியில் 10 புதனன்று சிறப்பிக்கப்படும் புத்தரின் பிறந்த நாளை குறித்து ஒரு சில சிந்தனைகளை மேற்கொள்வோம். கௌதம புத்தரின் பிறந்த நாள் புத்த பூர்ணிமா, வேசாக் என்ற பெயர்களில் கொண்டாடப்படுகின்றது. இந்த விழாவை ஒட்டி திருப்பிட பல்சமய உரையாடல் அவை புத்த மத நண்பர்களுக்கு அனுப்பியுள்ள வாழ்த்து மடல் நம் அனைவருக்கும் சில அழகிய பாடங்களை சொல்லித் தருகின்றது. இந்த மடலில் கூறப்பட்டுள்ள சில கூற்றுக்கள் இன்றைய நம் தேடலை நிறைவு செய்யட்டும்.
அமைதியும் வன்முறையற்ற நிலையும் கொண்ட கலாச்சாரத்தை வளர்ப்பது மிக அவசர தேவை என்பதை இவ்வாண்டு சிந்திப்போம். மத நம்பிக்கை கொண்ட பலர் அமைதியையும் வன்முறையற்ற நிலையையும் வளர்க்க அரும்பாடுபடுகின்றனர். அதேவேளை வேறு சிலர் மதத்தின் பெயரால் வன்முறையையும் வெறுப்பையும் வளர்க்கின்றனர். இயேசு கிறிஸ்துவும் புத்தரும் அகிம்சையை வளர்த்தவர்கள், சமாதானத்தை உருவாக்கியவர்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக அமைதி நாளுக்கென வழங்கிய செய்தியில், வன்முறை நிறைந்த காலத்தில் இயேசு வாழ்ந்தார், அமைதியும் வன்முறையும் சந்திக்கும் போர்க்களமாக விளங்குவது மனித மனமே என்று கூறியுள்ளார். புத்தரும் அமைதி வன்முறையற்ற நிலை ஆகியவற்றை தன் செய்திகளில் கூறியுள்ளார். கோபம் கொள்பவரை கோபமற்ற நிலையால் வெல்க, தீமை செய்வோரை நன்மைத்தனத்தால் வெல்க, பொய் சொல்வோரை உண்மையால் வெல்க என்று கூறியுள்ளார். ஒருவர் ஆயிரம் மனிதர்களை ஆயிரம் போர்க்களங்களில் வென்றாலும் தன்னைத்தானே அவர் வெல்வது மட்டுமே உன்னத வெற்றியாகும் என்று புத்தர் கூறியுள்ளார்.
அன்பு இதயங்களே, பொருள் செல்வங்களையும் பிள்ளைச் செல்வங்களையும் இழந்து உடல் நலனையும் இழந்து தவித்த யோபின் மீது மேலும் வன்முறைகளை மேற்கொண்ட மூன்று நண்பர்கள் தாங்கள் உருவாக்கி வைத்திருந்த கடவுள் மதம் என்ற கருத்துக்களின் அடிப்படையில் இத்தகைய தாக்குதல்களை மேற்கொண்டனர். மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் இன்று வன்முறைகளை மேற்கொள்ளும் பலரை இந்த மூன்று நண்பர்களும் நமக்கு நினைவுறுத்துகின்றனர். வன்முறை நிறைந்த இவ்வுலகில் நாம் அமைதியை கொணர்வதற்கு புத்தரின் பிறந்த நாளன்று இறைவனிடம் சிறப்பாக ஜெபிப்போம்.
வலக்கரம் பீடித்த வல்ல தேவன் வந்திடுவார் வாழ்வின் எல்லை மட்டும். வசந்தத்தை அனுப்பி வாழ வைப்பார், துயரத்தை மறந்து துதித்திடு. அவர் வசந்தத்தை அனுப்பி வாழ வைப்பார், நீ துயரத்தை மறந்து துதித்திடு. சமுத்திரம் வழிவிடும், சரித்திரம் உருவாகும், ஜாதிகள் பணிந்திடும். கர்த்தரின் முன் கலங்காதே நெஞ்சமே, எதிர்காலம் அவர் கையில், எதற்கும்
இன்றைய பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.